ஒரு அழகான ஊர்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல கிரண் அப்புறம் அவனுடைய ரெண்டாவது மனைவி சுஜாதா, அப்புறம் அவங்க அம்மா சாரதா, அப்புறம் அவனுடைய முதல் மனைவி லக்ஷ்மிக்கு பிறந்த பொண்ணு வைஷ்ணவியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிரணோட முதல் மனைவி லக்ஷ்மி இறந்து போனதுக்கு அப்புறம் கிரண் சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சுஜாதா மட்டும் அவங்க அத்தையையும் அந்த குழந்தையையும் சரியா கவனிச்சுக்கவே மாட்டா. குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் அவளுடைய பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு பணம் இருந்தாலும் சுஜாதா அதுல அவங்களுக்காக எதையுமே செய்ய மாட்டா. அவங்க போட்டுக்கிற துணிங்க எல்லாமே ஏழைங்க போட்டுக்கிற துணி மாதிரியே தான் இருக்கும். அதுவும் இல்லாம அந்த குழந்தை ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொத்து சுஜாதா பேர்ல இருக்கிறது தான். சுஜாதா அவங்கள என்ன சொன்னாலும் புருஷனும் சுத்தமா கண்டுக்க மாட்டான். இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை அவங்க பாட்டி கிட்ட,
பாட்டி என் துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு பாட்டி, வேற துணி வாங்கி கொடு பாட்டி, இல்லனா ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, ப்ளீஸ் பாட்டி.
அதுக்கு அவங்க பாட்டி,
சரிமா, உங்க அப்பா வந்துடட்டும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டு புது துணி வாங்கலாம்.
அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சுஜாதா,
ஹா வாங்குவீங்க வாங்குவீங்க, ஏன் வாங்க மாட்டீங்க? பணத்தை சம்பாதிக்க தெரியாது, ஆனா நல்லா செலவு செய்யறது மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் வருமே
அப்படின்னு சொல்லி திட்டுனா. அப்போ சாரதா,
ஏமா கொடுக்க மாட்டீங்க, சின்ன பொண்ணு, சரியா சாப்பாடும் இல்ல துணியும் இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பண்றது தெரிஞ்சிருந்தும் நான் ஒரு நாளாவது உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பேனா?
அதுக்கு அவ,
நீங்க திருப்பி கேள்வி கேட்டா இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல, அதனாலதானே நீங்க கேள்வி எதுவும் கேக்குறது இல்ல.
அதுக்கு மாமியார்,
பணம் அதிகமா இருக்குன்னு உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் எங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்படுத்துற. நீ உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு நீ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க. நான் தனியா போய் நாலு வீட்டுல வேலை செஞ்சாவது என் பேத்திய நல்லபடியா படிச்சு அவளை நல்லபடியா ஆளாக்குவேன்.
அதை கேட்டதும் அவ சத்தமா சிரிச்சு,
என்னதான் மண்ணுல விழுந்து புரண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும், இவளே ஒரு மக்கு, இவளை நீ நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறியா? வயசுக்கு வந்ததும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போற பாரு, அதுதான் நடக்க போகுது
அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க,
ஓஹோ அப்படியா, பாக்கத்தானே போற, அவ உன் கண்ணு முன்னாடியே நல்லபடியா வளருவா
அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும் போது அவங்க புள்ள முன்னாடி வந்து அவங்க கிட்ட சொன்னான்,
அம்மா நீங்க எங்க போவீங்க? இதெல்லாம் தினமும் நடக்கிறது தானே, அதை நீங்க கண்டுக்க வேண்டாம், நீங்க எங்கேயும் போகாதீங்க
அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க,
டேய் இப்பெல்லாம் உனக்கு பணம் ரொம்ப முக்கியமா போச்சுடா, நீ முத மாதிரி கிடையவே கிடையாது, உனக்கு பணத்தாசை அதிகமாயிடுச்சு, நானும் என் பேத்தியும் எங்கேயாச்சும் வெளியே போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம்
அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அவளை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அவங்க உள்ள போய் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. யாரும் இல்லைங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி நாலு வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு அவளை படிக்க வச்சாங்க. அதுவும் பணத்தை கட்டி ஒரு நல்ல ஸ்கூலில். பாப்பா ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருந்தா. நாட்கள் நகர நகர பணத்துக்காக நிறைய வேலை செஞ்சதுனால வயசான அந்த அம்மாவோட உடம்பு கெட்டு போயிடுச்சு. அவங்க படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. அதை பார்த்ததும் அந்த குழந்தை வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சா. அப்போ சாரதா,
பாப்பா என்ன மன்னிச்சிடுமா, உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாகலான்னு நினைச்சேன், ஆனா அது என்னால முடியல, உங்க சித்தி சொன்ன மாதிரியே நீ கஷ்டப்படுவியோ அப்படின்னு பயமா இருக்கு
அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதை பார்த்ததும் அந்த குழந்தைய கூட அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள அங்க ஒரு சாமியார் வந்து சத்தமா சொன்னாரு,
வீட்டுல யாருமா இருக்கீங்க, வெளியில வாங்க, உங்களுக்கு நல்ல நாள் பிறக்க போகுது, இங்க இருந்து வடக்கு திசையில போனா ஒரு மந்திர மரம் உனக்கு எதிர்க்க வரும், அது உனக்கு நிறைய நன்மைகளை செய்யும்
அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த குழந்தை அவர் பக்கத்துல வந்து,
நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா.
அதுக்கு அவரு,
பாப்பா கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் தீந்துடும், போ உடனே வடக்கு திசையை நோக்கி போ, என் பேச்ச கேளு, நான் சொல்றத செய், போ சீக்கிரமா போ, உனக்கு நல்ல காலம் வரப்போகுது, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லது நடக்க போகுது, சீக்கிரமா போ
அப்படின்னு சொன்னாரு. உடனே அவ கொஞ்சம் கூட தாமதிக்காம வேக வேகமா வடக்கு திசையை நோக்கி ஓடுனா. அவ ரொம்ப நேரம் வரைக்கும் வேக வேகமா ஓடிக்கிட்டேதான் இருந்தா. அவளால வேகமா ஓட முடியல, ஆனாலும் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தா. அப்படி ஓடி ஓடி கடைசியில ஒரு இடத்துல நின்னுட்டா. அங்க எல்லா பக்கமும் தண்ணி, முன்னாடி போக வழி இல்ல. அப்போ அந்த பாப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. அப்போ அங்க இருந்த ஒரு மந்திரம் அவகிட்ட பேச ஆரம்பிச்சது. பாப்பா, உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு, நீ கவலைப்படாத. அதை கேட்டு குழந்தை ஆச்சரியப்பட்டு,
உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, சாமியார் தான் என்ன இங்க அனுப்புனாரு, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க
அப்படின்னு கேட்டா. உடனே அந்த மந்திரமரும் ஒரு கவுனை அங்க வரவழைச்சு, பாப்பா இதை நீ போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை போட்டுக்கிட்டா. அதை போட்டுக்கிட்ட உடனே,
உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் உடனே வீட்டுக்கு போறேன், எங்க பாட்டிமாவோட உடம்ப குணப்படுத்தணும்
அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிருந்து மறுபடியும் வேக வேகமா வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் பாட்டி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டா.
எங்க பாட்டிமாவோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும்
அப்படின்னு அவ வேண்டிக்கிட்டா. உடனே அவங்களுடைய உடம்பு குணமாயிடுச்சு. அவங்க இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப குழந்தை பாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு,
பாப்பா அப்படின்னா நீ நமக்காக ஒரு நல்ல வீடும் நீ படிக்கிறதுக்காக தேவைப்படுற பணத்தையும் கேட்டுக்கோ.
அதுக்கு அந்த குழந்தையும் சரி அப்படின்னு சொன்னான். முதல்ல அவ,
எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுங்க, அதே மாதிரி நான் படிக்கிறதுக்கு தேவையான பணத்தையும் கொடுங்க
அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அவ வேண்டிக்கிட்டதும் அங்க ஒரு பெரிய வீடு வந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தை அந்த கவுனோட உதவியால நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. நிறைய ஏழை ஜனங்களுக்கும் உதவி செஞ்சா அப்படின்னு அந்த மந்திர கவுனோட உதவியால நிறைய வேலைங்களை செஞ்சாங்க. இப்படி பல வருஷங்கள் நகர்ந்துச்சு. அவ நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டா. அவ அந்த ஊர்லயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை கட்டி அங்க வர ஏழைங்களுக்கு நிறைய உதவிய செய்ய ஆரம்பிச்சா. அதை பார்த்து அவளுடைய பாட்டி சந்தோஷப்பட்டாங்க. இப்படி நாட்கள் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவளுடைய அப்பா அப்புறம் அவளுடைய சித்தி ரெண்டு பேரும் அவங்க பொண்ணு ரம்யாவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ரம்யா ரொம்ப நேரமா வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பா அவளுடைய அம்மா டாக்டர் வைஷ்ணவி கிட்ட போய்,
அம்மா என்னோட பொண்ணுக்கு பயங்கரமான வயிறு வலி, நீங்க தான் காப்பாத்தணும்
அப்படின்னு அவகிட்ட கேட்டா. அவங்கள பார்த்ததும் வைஷ்ணவிக்கு அவங்க யாரு அப்படிங்கறது தெரிஞ்சது. உடனே அவ தங்கச்சிக்கு ஆபரேஷனை செஞ்சா. அவளை அவ நல்லபடியாவும் பாத்துக்கிட்டா. ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. டாக்டர் அவங்க கிட்ட,
இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கொடுத்த மருந்த ஒழுங்கா கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும்
அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
ரொம்ப நன்றிமா, உன்னை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீ ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பாக்குறியாமே, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த நன்றிய மறக்க மாட்டோம்
அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள சாரதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அவ அவங்கள பார்த்து,
நீ இந்த நன்றிய எப்பவும் தீக்க முடியாது தாண்டி, ஏன்னா அவதான் நீ துரத்தி அனுப்புன பொண்ணு
அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அப்பா,
எங்க வைஷ்ணவியா, எப்படி இருக்கம்மா, நல்ல உத்தியோகத்துல இருக்க, நீ நல்லா இருக்கியா
அப்படின்னு பொண்ணுகிட்ட பேசுனா. அவளுடைய சித்தியும் நல்லபடியாதான் பேசுனா. அவ அவளுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு சொன்னா,
அம்மா ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். அத்தை நீங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கிருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய பொண்ணு உயிரோட இருக்க காரணமே நீங்க வளர்த்த இந்த வளப்பு தான்
அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்போ வைஷ்ணவி,
அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க
அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. அப்பா அவளுடைய பாட்டி,
எதுக்குமா போக சொன்ன, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு நினைச்சிருந்த.
அதுக்கு அவ,
இல்ல பாட்டி, யார் எங்க இருக்கணுமோ அவங்க அங்க இருந்தாதான் நல்லது. நான் அவங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன், நீ போய் அவங்களுக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்துட்டு வா, நான் கொடுத்தா அதை அவங்க தப்பா எடுத்துப்பாங்க.
அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவைப்படுற பணத்தையும் கொடுத்துட்டு நாலு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்க எல்லாரும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க போயிடுவாங்க. அப்படி அவங்க நடந்த மருந்து போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.